ஆளப்பட்டிருந்தாலும் கூட சர்வதேசத்திலே ஒருவரும் அதனை தனியான நாடு என்று அங்கீகரிக்கவில்லை. இப்போது அப்படியான நிலைமையும் இல்லை. இலங்கையின் எல்லா பிரதேசமும் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே கொண்டுவரப்பட்டுள்ளது. Although there was a period in which there were certain parts of the country where the writ of the Sri Lankan government did not run, and in some parts that situation lasted for as long as 25 years or more, there was no recognition by the international community that that was a separate country. Today, of course, the situation has changed. The entirety of the island is under the actual jurisdiction of the government of Sri Lanka. இது நடைமுறையில் இருக்கிற ஒரு உண்மை. ஆனால் நடைமுறையிலே அப்படி இருக்கிறது என்பதற்காக தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருப்பதிலிருந்து மாறிவிட முடியாது. தமிழ் மக்கள் தனியான ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பது அடிப்படையான காரியங்கள். அது சர்வதேச சட்டத்தின் எந்த பரீட்சைக்கும் நாங்கள் உட்படுத்தினாலும் நிலை நிற்கக்கூடிய உண்மைகளாக உள்ளன. அப்படியாக இருக்கிற போது இன்றைக்கு இந்த தனி தேசிய இனமாகிய தமிழினர் தாங்கள் சரித்திரபூர்வமாக வாழ்ந்து வந்த தங்களுடைய தாயக பிரதேசமாக கொண்டிருக்கிற வடக்கு கிழக்கிலே சுய ஆட்சியை உண்டு பண்ணுவதென்றால் அதை எப்படியாக நாங்கள் கொண்டு வர முடியும் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சர்வதேச சமூகத்தினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. சர்வதேச சமூகம் உள்ள நிலையை, உண்மையான நிலையை அறிந்திருக்காவிட்டால், பல தடவைகளிலே அறிந்திருப்பதில்லை, அறிந்திருக்காவிட்டால் அவர்களுக்கு அதனை அறியத்தர வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு உண்டு. அதே வேளையிலே இந்த கோரிக்கை, அதாவது எங்களுடைய நியாயமான அரசியல் அபிலாஷை என்று நாங்கள் சொல்லுகிற எங்களுடைய சுய ஆட்சிக்கான கோரிக்கை பல்வேறு விதங்களிலே மழுங்கப்படுத்தப்படுவதற்கு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலே பிரதானமான முயற்சி எந்த நிலப்பிரதேசத்திலே இவர்கள் தங்களுக்கு சுயாட்சி அதிகாரத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த நிலப்பரப்பிலே இவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து குடிப்பெரம்பலை மாற்றினால் இந்த கோரிக்கைக்கு வலுவில்லாமல் போகும் என்கிற நிகழ்ச்சி நிரலில் உகந்ததாக அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும். அது கடந்த 3 ஆண்டுகளாக மிக மும்முரமாக நடப்பதும் நாங்கள் அறிந்த காரியங்கள். காணி சம்பந்தமான விடயங்கள், பல இடங்களிலே இராணுவம் அபகரிப்பது, மற்றவர்கள் அபகரிப்பது, இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்வது ஏதோ தற்செயலாக நடக்கிற காரியங்கள் அல்ல. சர்வதேச சட்டத்தின் கீழே தமிழ் மக்கள் தனியான ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. ஆகையினாலே அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு தற்போது சுயாட்சியாவது வழங்க வேண்டும். அதை வழங்க மறுத்தால் சர்வதேச சட்டத்திலே வேறு விதமான தீர்வுகளும் ஏற்படுவதற்கு இடம் உண்டு என்பதை அறிந்திருக்கிற அரசாங்கம் குறைந்தது அந்த நிலப்பரப்பில் இருக்கிற குடிப்பெரம்பலையாவது மாற்றுவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே ஒன்று அரசியல் இலக்கை அடைவதற்காக செய்யப்படுகிற செயல் திட்டங்களோடு இந்த நிலப்பரம்பலை மாற்றுகிற அல்லது நில அபகரிப்பை மாற்ற நினைக்கிற செயற்பாட்டை குறைப்பதற்கும் நில அபகரிப்பை தடுப்பதற்குமான காரியங்களையும் சமாந்தரமாக செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இன்றைக்கு மிக முக்கியமாக எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இனப்பிரச்சினைக்கு அதிகார பகிர்வு மூலமாக தீர்வு என்று சொல்லுகிற போது அது திட்ட தெளிவாக ஒரு குறித்த நிலப்பரப்பிலே அந்த அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்படுவதற்கான நிலப்பரப்பு நபரப்பினுடைய குணாதிசயம் மாறுமாக இருந்தால் அந்த கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட முடியாமல் அடிபட்டு போகிறது என்று சொல்லக்கூடிய நிலைமை வரக்கூடும். அதிகார பகிர்வு என்றால் என்ன? ஒரு குறித்த பிரதேசத்திலே வாழுகிற மக்களோடு அரசாங்க அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது, அதாவது நடுவிலே இருக்கிற மத்தியிலே இருக்கிற அரசாங்கம் முழுமையாக அரசியல் அதிகாரங்களை தான் உபயோகிக்காமல் அரசியல் அதிகாரங்களை ஒவ்வொரு பிராந்தியங்களிலே வாழ்கிற மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, மத்தியிலே சில குறித்த சில அதிகாரங்கள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கும். இது அமெரிக்கா போன்ற நாடு, ஆஸ்திரேலியா போன்ற நாடு, ஐரோப்பாவிலே பல நாடுகளை நாங்கள் காணலாம். அப்படியான நாடுகளிலே முழுமையான சுயாட்சி அமைந்திருக்கிற நாடுகளிலே நாங்கள் காணக்கூடியதான ஒரு ஆட்சி முறை. அப்படியான ஒரு ஆட்சி முறையின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது காலகாலமாக இருந்து வருகிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. 1983 நடந்த இனப்படுகொலைக்கு பிறகு இந்திய அரசாங்கம் தலையிட்டு பலவிதமான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அதிலே விசேஷமாக வடக்கு கிழக்கு சரித்திரபூர்வமாக தமிழ் மக்கள் மற்ற மக்களோடும் சேர்ந்து வாழ்ந்த பிரதேசம், பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த பிரதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும், மாகாணங்கள் இணைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதன் பின்னணியிலேதான் 13 அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு அதிகார பகிர்வை பற்றி நாங்கள் பேசுகிற போது அதிகார பகிர்வுக்கும் 13 திருத்தத்திலே காணப்படுகிற காரியங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை. 13 திருத்தம் சரியான அதிகார பகிர்வுக்கு அத்திவாரமாக இருக்க முடியாது என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது தற்போது இலங்கை அரசாங்கத்திலே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற பேராசிரியர் GL Peeris அவர்களே சொல்லி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவரே சொல்லியிருக்கிறார், 13 திருத்தம், புத்தகத்துக்கு பெயர் டுவர்ட்ஸ் எக்விட்டி, 13 திருத்தம் அடிப்படையிலேயே பழுதடைந்தது, அடிப்படையிலேயே பிழையானது, இதிலே இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகார பகிர்வை கொண்டு வர முடியாது என்று அவரே தன்னுடைய சட்ட ஆற்றல் மூலம் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார், பல பேச்சுக்களை பேசியிருக்கிறார். அவை எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனபடியினால்தான் 1987 கொண்டு வரப்பட்ட இந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கு பிறகுதான் இந்த நாட்டிலே கூடுதலான மோதல் நடைபெற்றது. அது எங்களுடைய அரசியல் கோரிக்கைக்கு, எங்களுடைய நியாயமான அரசியல் அபிலாஷைக்கு ஒரு பதிலாக இருந்திருக்குமாக இருந்தால் அதுக்கு பிறகு நடந்த இழப்புகள் ஒன்றும் ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, சில கேள்விகள் கேட்கப்பட்டது, அரசியல் சம்பந்தமாக பேச வேண்டாம், கொடுக்கப்பட்ட பொருள் சம்பந்தமாக பேசுமாறு தலைவர் பணித்திருத்தப்படினாலே நான் அதனை பற்றி பேசவில்லை. ஆனால் வருமனை அதிகார பகிர்வுன்னு சொன்னால் அதை சிந்திப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனபடினாலே நடைமுறையில் இருக்கிற சில காரியங்களை காட்டி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிற காரணத்தினாலே நான் இதனை சொல்லுகிறேன். இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தம். ஆனால் 13 திருத்தம் என்பது இலங்கை அரசாங்கம் இறுதியாக இதுதான் எங்களால் செய்ய முடிந்தது என்று கொண்டு வந்த ஒரு முடிவு. அதனை தமிழ் தரப்பிலே இருந்து எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவரும் என்று சொல்ல முடியாது, சிலர் ஏற்றுக்கொண்டு மாகாண சபைகளுக்கு சேர்ந்தார்கள், முதலமைச்சராக வந்தார்கள், அது ஒரு சிறுபான்மையான ஒரு குழு.
ஆனால் அன்றைக்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, மூன்று தலைவர்கள் தங்களுடைய கைச்சாத்திட்டு இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கிறார்கள், ஏன் நாங்கள் இதனை உருப்படியான அதிகார பகிர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி. அன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணி தலைவராக இருந்த திரு சிவசிதம்பரம், செயலாளராக இருந்த திரு அமிர்தலிங்கம், திரு சம்பந்தன், இந்த மூன்று பேரும் கைச்சாத்திட்டு 13 அரசியலமைப்பு திருத்தம் தமிழ் மக்களுக்கு ஏற்புடையது அல்ல, இது உருப்படியான அதிகார பகிர்வுக்கு வித்திடாது என்று சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த மூவரிலே ஒருவர் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராகவும் இருக்கிறார். அவருடைய சிந்தனையிலே, அது சம்பந்தமான அவருடைய சிந்தனையிலே மாற்றம் எதுவும் இல்லை. 13 திருத்தம், ஆனால் 13 திருத்தம் என்பது திரு குருபரன் சொன்னதைப் போல அதற்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் யோக்க வேண்டும். 1981 மாவட்ட அபிவிருத்தி சபைகள் உருவாகின. அதற்கு பின்னரும் கூட பல தடவைகளிலே மாவட்ட ரீதியிலே அதிகார பரவலாக்குதல், அதிகார பகிர்வு என்பது ஒன்று, ஆனால் அதிகார பரவலாக்குதல், டீசென்ட்ரலைசேஷன், மத்தியிலே இருக்கிற சில அதிகாரங்களை பரவலாக்குது, அதை செயல்முறையிலே மற்றவர்கள் செய்வது என்ற அடிப்படையிலே தான் செய்யப்பட வேண்டும் என்று பெரும்பான்மை சமூகத்திடத்திலே வலுவான ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு மாறாக மாகாணங்கள் தான் அழகாக உருவாக்கப்பட்டு அதிகார பகிர்வினுடைய அழக, அதிகார பகிர்வு செய்யப்படாவிட்டாலும் அதிகார பகிர்வுக்கான அழகாக மாகாணங்கள் உருவாக்கப்பட்டு அந்த மாகாணங்கள் இணைவதற்கான நியதிகளும் 13 அரசியலமைப்பு திட்டத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல குறைபாடுகளோடு இருந்தாலும் காவல் பாதுகாப்பு சம்பந்தமாக, எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக போலீஸ் அதிகாரங்கள் எழுத்திலே பகிரப்பட்டிருக்கிறது. என்றால் நடைமுறையிலே ஒன்றாலும் செய்யப்படவில்லை, எழுத்திலே பகிரப்பட்டிருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், எவருமே ஏற்றுக்கொள்ளாத இன்றைக்கு அரசாங்கத்திலே இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சரே ஏற்றுக்கொள்ளாத இந்த 13 திருத்தத்திலேயே இவ்வளவு காரியங்களும் இருக்குமாக இருந்தால் சரியான விதத்திலே அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்படுகிற போது அதற்கு குறைவாக எதுவும் இருக்க முடியாது என்பது ஒரு வாதம். அது ஒரு நியாயமான வாதம். அவர்களே சரியான அதிகார பகிர்வு இல்லை என்று சொல்லுகிற அரசியலமைப்பு திருத்தத்திலே போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் மிக குறைவாக இருக்கிறது பேசிப்பாங்கல்ல, ஆனால் ஏதோ இருக்கிறது, ஆனால் அதை கூட பகிரக்கூடிய எழுத்திலே சில பற்றி போட்டிருக்கிறார்கள். இவை இருக்கிறது, மாகாணம் அழகு, மாகாணங்கள் இணைவதற்கான முறைமை, அந்த ஏற்றுக்கொள்ளாத இது அதிகார பகிர்வுக்கு அத்திவாரமாக இருக்க முடியாது, அதிகாரம் சரியான அதிகார பகிர்வுக்கு வித்திடாது என்று சொல்லுகிற 13 திருத்தத்திலே கூட இவை அடங்கியிருக்குமாக இருந்தால் சரியான ஆக்கப்பூர்வமான அதிகார பகிர்வு என்று வருகிற போது அதிலே இருந்து இவற்றை தவிர்க்க முடியாது என்பதை ஒரு வாதமாக நிச்சயமாக உபயோகிக்கலாம். அதை உபயோகிப்பது 13 திருத்தத்தை ஏற்றுக்கொள்வது அல்ல. அது எந்த முட்டாளுக்கும் விளங்க வேண்டும். ஏனென்றால் அல்லாவிட்டால் ஆரம்பத்தில் இருந்து ஒரு வெற்றித்தாளோடு சரி அதிகார பகிர்வு என்றால் என்னவென்று நாங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். அப்படித்தான் பேச ஆரம்பித்தோம். 13 திருத்தத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்த யோசனையிலே 13 திருத்தம் என்ற சொற்பதமே பாவிக்கப்படவில்லை. சரியான அதிகார பகிர்வு என்னவென்று சென்ற வருடம் மார்ச் 18 ஒரு பத்திரிகையை கொடுத்தோம். அதிலே 13 திருத்தத்தை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் இருக்கின்ற அரசியலமைப்போடு ஒத்து பார்த்துத்தான் காரியங்கள் நிகழ வேண்டும். வெளிநாட்டவர்கள் பார்க்கிற போது இப்போது இருக்கிறது என்ன, அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்,
என்ற கேள்விகள் எல்லாம் எழும். அதற்கான பதில்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதுல மிகவும் முக்கியமான ஒரு கருத்து, ஒற்றையாட்சி முறை சரியான அதிகார பகிர்வுக்கு தடங்களாக இருக்கிறது. திரு குருபரன் அதனை மிகவும் விளக்கமாக சொன்னார். நான் அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்துக்கும் நான் இணங்குகிறேன். 13 திருத்தத்தை பற்றின கருத்துக்கள், ஒற்றையாட்சி முறை இதற்கு பாதகமாக தடையாக இருக்கின்ற ஒரு முறைமை. ஒற்றையாட்சி முறைக்கு கீழே ஆக்கப்பூர்வமான அதிகார பகிர்வொன்று செய்யப்படுவது மிகவும் கஷ்டம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முடியாது என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் ஒற்றையாட்சி சமஷ்டி, ஐயா சொன்னதை போல யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ், யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்று வேற எங்கேயும் இல்லை, இவையெல்லாம் ஒட்டுகிற லேபர்ஸ். அதில் உண்மையான கருத்து என்பது அங்கே அந்த நாட்டில் இருக்கிறதா தெரியும். இந்திய அரசாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றையாட்சி முறை என்று சொல்லுகிறாங்க, அது சமஷ்டி என்று ஒருவரும் சொல்லுவதில்லை. ஆனால் திரு குருபரன் சொன்னதை போல இன்றைக்கு ஏற்பட்டுள்ள இந்திய அரசியல் கலாச்சார மாற்றத்திலே ஒரு சமஷ்டி முறையை போன்று சில வழிகளில் சமஷ்டி முறையாகவே இயங்குகிற ஒரு தன்மையை கூட அது எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆகையினாலே லேபல்ஸை நாங்கள் புறந்தள்ளினாலும் கூட பொதுவாக ஒற்றையாட்சி முறையின் கீழே சரியான முறையான அதிகார பகிர்வு செய்யப்பட முடியாது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆணுபடியினால்தான் 94 பிறகு சந்திரிகா பண்டார நாயக குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே 3 வரைவுகள் கொடுக்கப்பட்டிருந்தன. 95, 97, August 2000. இந்த வரைவுகளிலே இந்த ஒற்றையாட்சி என்ற சொல் பாவிக்கப்படவில்லை. ஒற்றையாட்சி என்ற சொல் பாவிக்கப்படவில்லை, வேண்டுமென்றே அது தவிர்க்கப்பட்டது. அது மிகவும் முன்னேற்றமான ஒரு காரியம். அந்த வரைவுகளிலே இந்த 3வது பட்டியல் இல்லை, 2 பட்டியல் தான் இருக்கு. மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பட்டியல், மாகாண அரசாங்கத்துக்கு பட்டியல், அவ்வளவுதான், வேறு பட்டியல் கிடையாது. ஆகையினாலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் மூலமாக உருவான யோசனைகள், அதுவும் அரசாங்கத்தின் யோசனைகள், 3லேயாவது ஒற்றையாட்சி முறை தவிர்க்கப்பட்டு இந்த என்ன கான்கரண்ட் ஒருங்கிய பட்டியல் என்ற பட்டியல் இல்லாமல் வேறு மாற்றங்களோடு ஆளுநருடைய அதிகாரங்கள் இப்போது இருப்பதை போல இல்லாமல் அங்கே மாகாண அமைச்சுக்கு சரியான நிறைவேற்று அதிகாரம் கொடுக்கப்பட்டு மாகாண சட்டசபைக்கு சட்டங்கள் இயற்றக்கூடிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு வரைவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்று நாங்கள் அவதானிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இது ஒற்றையாட்சி முறை மட்டுமல்ல, எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையும் இதிலே ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. 90ஆம் ஆண்டுகளிலே கொண்டுவரப்பட்ட யோசனைகளிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அகற்றப்படுகிறதாக சொல்லப்பட்டது. ஆகையினாலே மாகாண அமைச்சரவைக்கு அதிகாரங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இல்லாவிட்டால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை மத்தியத்திலே இருக்கிற போது ஜனாதிபதியிலே கையிலே தான் முழுமையான நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது, அமைச்சரவை இடத்திலே இல்லை. ஆகவே அதே ஒழுங்கிலே பார்க்கிற போது மாகாணங்களிலேயும் அமைச்சரவைக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படாமல் ஜனாதிபதியிலே இருந்து அவருடைய அவர் நியமனம் செய்கிற ஆளுநருக்கு அந்த நிறைவேற்று அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் 13வது திருத்தம் உயர்நீதிமன்றத்திலே பரிசித்து பார்க்கப்படுகிற போது அதிலே மாற்றம் கிடையாது. அதாவது ஜனாதிபதி பூர்ண நிறைவேற்று அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்பதிலே மாற்றம் இல்லை. ஏனென்றால் அவர் நியமிக்கிறவர் தான் ஆளுநர், அவருடைய கையிலே தான் நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது என்று நீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. The unitary state model is one factor. The other is the executive presidency. The executive president is the full repository of all executive power of the state. And so long as that remains in the constitution, you cannot devolve power to a board of ministers in the province. The 13th amendment of the constitution passed muster in the Supreme Court in 1987 with regard to executive power only because they were able to justify that executive power which is fully reposed in the president in the center is not alienated in any way, because the governor in the province retains that executive power, being the appointee of the president himself. ஆகையினால் இந்த மாற்றத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிற போது ஒற்றையாட்சி முறை அகற்றப்பட வேண்டும், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை அகற்றப்பட வேண்டும். அப்படியாக மாற்றப்படுகிற போதுதான் சரியான முறையிலான அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்பட முடியும். அப்படியாக நடக்குமாக இந்த அடிப்படை வரைமுறைகள் மாற்றப்படுகிற போது, தீஸ் பாராடைம்ஸ் மஸ்ட் சேஞ்ச், தென் விதின் அ ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அ வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் அண்ட் அ மாடல் which is not unitary in character, you can actually achieve a model of government that is said to have proper sharing of power with the regions or provinces. அதனால அந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அந்த மாற்றம் ஏற்படுத்தப்படுகிற போது அரசாங்கம் பல வாக்குறுதிகளை சர்வதேச சமூகத்துக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் 2009 ஆண்டு மார்ச் மாதம், 2009 ஆண்டு மே மாதம் சர்வதேச சமூகத்துக்கு 13 திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவோம், இப்பொழுது அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். 3 வருடமாகிட்டது, அமல்படுத்தவில்லை. ஆகவே வாக்குறுதிகளை மீறுகிற அரசாங்கம் இது என்று நாங்கள் சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துகிற போது இந்த வாக்குறுதிகளையும் எடுத்து காட்டுகிறோம். இதைத்தான் சொன்னார்கள். இருக்கிற அரசியலமைப்பை கூட நிறைவேற்ற மனமில்லாதவர்கள், சட்டத்தின் ஆளுகை என்ற கோட்பாட்டை விலகி நடப்பவர்கள் என்றதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால் இன்றைக்கு இருக்கிற நிலையிலே அதிகார பகிர்வு மூலமாக அரசியல் தீர்வொன்று ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால், நான் சொன்ன இந்த இரண்டு முக்கியமான அடிப்படைகள் மாற்றப்பட்டு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு தங்களை தாங்களே ஆளுகிற ஒரு அரசியல் அமைப்பு முறை உருவாக்கப்படுகிற போதுதான் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும். அப்படியாக பகிரப்படுகிற அதிகாரங்கள் மற்ற பிராந்தியங்களுக்கு பகிரப்படுவதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் எங்களுக்கு கிடையாது. அது கொடுக்கப்பட்டால் என்ன, கொடுக்கப்படாமல் விட்டால் என்ன, அதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனப்படினால்தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்த யோசனையிலே இந்த அதிகாரங்கள் வடகிழக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கோம். இது வடகிழக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் மற்ற பிராந்தியங்களை பற்றி பேசவில்லை. நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை சரியான முறையிலே உள்ளகமாக உபயோகிப்பதாக இருந்தால், இது ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகார பகிர்வு முறைமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால், எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, ஏன் எங்களுக்கு என்று சொல்கிறேன் என்று சொன்னால், தனித்துவமான சுயநிர்ணய உரிமையுடைய ஒரு மக்களாகிய நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அது இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். மீண்டும் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரங்களாக இருக்க முடியாது. முற்றுமுழுதாக நடுவில் இருக்கிற ஆட்சியாளர்கள் திரும்ப கையில் எடுக்கக்கூடிய அதிகாரங்களாக இருக்க முடியாது. எங்களுடைய காரியங்களை எங்களுடைய பிராந்தியங்களிலே எங்களுடைய நிலங்களிலே நாங்களே செய்யக்கூடிய ஆற்றக்கூடிய அதிகாரங்களாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த மாதிரியான ஒரு முறைமையை அடைய முடியுமாக இருந்தால் அதிகார பகிர்வு மூலமாக தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது சர்வதேச சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடாக இருக்கிறது. சர்வதேச சமூகம் கேட்டு நிற்கிற, நீங்கள் தயாரா, நீங்கள் தயாரா என்று கேட்டுக்கொண்டு நிற்கிறதுக்கு நாங்கள் தயார், நாங்கள் தயார் என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பாடாக இருக்கிறது. நாங்கள் தயார். ஆனால் நாங்கள் தயாராக இருக்கிற போது இந்த நியாயமான ஒரு முறைமையை, உலகிலே பல நாடுகளிலே காணப்படுகிறதான ஒரு முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, அது உருப்படியான ஒரு முறையைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற போது, அரசாங்கம் அதனை அதுக்கு இணங்குவதற்கு மறுத்தால், தொடர்ச்சியாக சர்வதேச சட்டத்தினுடைய செயலாக்கம் அமையும், அதற்கான பிரதிபலங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே, இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே, இப்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகார பகிர்வு என்று சொல்லக்கூடிய முறையிலே ஒரு முறைமையை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயார் என்று சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டிய தேவையோடு நாங்களும் அதனை பெற்றுக்கொண்டால், அப்படியான ஒரு முறைமை வருமாக இருந்தால் அது தீர்வாக அமையும் என்கிற நிலைப்பாட்டிலே நாங்கள் தங்கியிருக்கிறோம். இதோடு என்னுடைய